വിവിലിയ തേടൽ.
அன்பு நெஞ்சங்களே, வேறு எந்த திருப்பாடலுக்கும் இல்லாத ஒரு தனித்துவம், இன்னும் சொல்லப்போனா ஒருவேளை விவிலியத்தில் வேறு எந்த பகுதிக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் திருப்பாடல் 18 உண்டு. இந்த பாடலில் வரும் வரிகள் அனைத்தும் வரிக்கு வரி விவிலியத்தினுடைய மற்றொரு புத்தகத்தில், அதாவது 2 சாமுவேல் 22 காண கிடக்கின்றன. சவுலும் அவரது படையும் தாவீதை இரவும் பகலும் வேட்டையாடி வந்ததனால தாவீது தன் வழக்கை இறைவனிடம் கொண்டு சென்றார் என்று திருப்பாடல் 17 போன வாரம் நாம் சிந்தித்தோம். அந்த வழக்கு தாவீதுக்கு சாதகமாக வெற்றியாக முடிந்ததனால திருப்பாடல் 18 தாவீதுடைய நன்றி பாடலாக வெற்றி பாடலாக இன்று ஒலிக்கின்றது. அன்பு நெஞ்சங்களே, உங்களுக்கு சிறப்பான ஒரு வேண்டுகோள், திருப்பாடல் 18 அல்லது 2 சாமுவேல் 22 காணப்படும் அந்த பாடலையோ நிதானமாக வாசிச்சு பாருங்க. இதை இப்படி நிதானமாக வாசிக்க ஒருவேளை 10 அல்லது 15 ஆகலாம். ஆனால் அந்த மணித்துளிகள் எல்லாமே பயனுள்ளவையாக உங்களுக்கு இருக்கும் என்பதில் கொஞ்சமும் சந்தேகமில்லை. பலவித உடல் உள்ள குடும்ப கவலைகள் உங்களை சுற்றி வளைத்திருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் இந்த திருப்பாடலை நிதானமாக படிப்பது நிச்சயம் உங்களுக்கு உதவும். அதிலும் சிறப்பாக ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னால் இந்த பாடலை வாசிச்சுட்டு படுக்க போங்க. கடவுள் மீது உங்களுடைய நம்பிக்கை மலை போல உயரும். தந்தையுடைய அல்லது தாயுடைய பாதுகாப்பான அரவணைப்பில் ஆழ்ந்து உறங்குகின்ற குழந்தையைப் போல உங்களாலும் உறங்க முடியும். அல்லது காலையில் கண் விழித்ததும் இந்த பாடலை வாசிச்சு பாருங்க. ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையோடு அந்த நாளை உங்களால் எதிர்கொள்ள முடியும். இறைவன் நம்மை சுற்றிலும் இருந்து நம்மை காக்கின்றார், நமக்கென இறங்கி வந்து நம் பகைகளை எல்லாம் முறியடிக்கின்றார் என்ற மைய கருத்துக்களை 50 அற்புதமான திருவசனங்களில் சொல்லியிருக்கின்றார் தாவீது. இந்த திருப்பாடலின் ஆரம்ப வரிகளை இப்போது கேட்போம்.
திருப்பாடல் 18. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன். நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடையும் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண்.
கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது.
அன்பு நெஞ்சங்களே, நாம் இப்ப வாசிச்ச இந்த முதல் 2 திருவசனங்கள்ல தாவீது இறைவனுக்கு 9 அடைமொழிகள் அல்லது பட்டங்கள் தருகின்றார். என் ஆற்றல், என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், என் மலை, என் கேடயம், என் வல்லமை, என் அரண். இந்த அடைமொழிகளை பட்டங்களையெல்லாம் கடவுள் ஒரு கற்பாறை அரண் கேடயம் என்றெல்லாம் பொதுவா சொல்லாம கடவுளை என் கற்பாறை, என் அரண், என் கேடயம் என்று உரிமை கொண்டாடுகின்றார் தாவீது. என் அப்பா தான் அந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பலசாலி அப்படின்னு ஊருக்கெல்லாம் கத்திச் சொல்லுகின்ற குழந்தையை நினைவுபடுத்துகின்றார் தாவீது. அன்பு நெஞ்சங்களே, இந்தியாவில் பல இடங்களில் அதிகாலையில் சுப்பிரபாதம் ஒலிப்பதை கேட்டிருப்பீர்கள், அல்லது மார்கழி மாதத்தில் பக்தி நிறைந்த பஜனைகள் கேட்டிருப்பீர்கள். சுப்பிரபாதம், பஜனை, நாமஜபம் என்ற இந்த பாடல்களில் கடவுளின் பல குணங்கள் வரிசையாக பாடப்படும், திரும்ப திரும்ப பாடப்படும். கண்மூடி இந்த பாடல்களை கேட்பது அல்லது பாடுவது மனதில் பல நல்ல உணர்வுகளை எழுப்பும். கடவுளுடைய அற்புதமான பல குணங்களை ஆழமாக உள்ளத்தில் பதிக்க, அந்த குணங்களில் நம்பிக்கையை வளர்க்க இதுபோன்ற பாடல்கள் நல்லதொரு வழி. அதேபோல இன்று நம் சிந்தனைக்கு எடுத்துள்ள திருப்பாடல் 18 முதல் வரிகளில் உள்ள இந்த அடைமொழிகளை, அல்லது திருப்பாடல்கள் அனைத்திலுமே இறைவனுக்கென கூறப்பட்டுள்ள அடைமொழிகளை உருவகங்களை எல்லாம் பட்டியலிட்டு எழுதி வைத்து தினமும் அவற்றை திரும்ப திரும்ப சொல்லி வந்தால் நல்ல பலனடைவோம். இறைவன் என் ஆற்றல், என் கற்பாறை, என் கோட்டை என்று அடிக்கடி சொல்ல பழகி வந்தால் காக்கும் அந்த கடவுளின் பாதுகாப்பை நாள் முழுவதும் உணர்வோம். திருப்பாடல்களில் தாவீது அடிக்கடி கூறும் கடவுளின் ஒரு அற்புத குணம் அவரது காக்கும் குணம். இந்த ஒரு குணத்தை வலியுறுத்தவே கடவுளை தன் கற்பாறை, கோட்டை, அரண், கேடயம் என்றெல்லாம் தாவீது அடிக்கடி கூறியிருக்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, கடவுள் ஒரு கற்பாறை என்ற அந்த அடைமொழியை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். கடவுளை ஒரு கற்பாறையாக தாவீது ஏன் கற்பனை செய்தார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தாவீதுடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்ப்பது உதவியாக இருக்கும். பசுமையான புல் தரைகளில் சமவெளிகளில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வாழ்ந்து வந்தவன் சிறுவன் தாவிது, வீட்டினுடைய கடைசி பிள்ளை. பொறுப்புகள் குறைவு, செல்லம் அதிகம். ஆடுகளை மேய்க்கும்போது அந்த செல்லப்பிள்ளை அதிகமாக கனவுகள் கண்டிருப்பான். அந்த கனவுகளை பாடல்களாகவும் பாடியிருப்பான். சிறுவனான அந்த தாவிதை இறைவாக்கினர் சாமுவேல் தேடிச் சென்று இஸ்ராயலின் அரசனாகும்படி அர்ச்சிக்கின்றார். எதிர்பாராமல் வந்த இந்த பொறுப்பினுடைய பாரங்களை தாவிது புரிந்து கொண்டாரா சரியாக தெரியவில்லை. பிலிஸ்தியர்களோடு எழுந்த சண்டையில் அரக்கன் கொலியாத்தை தன்னுடைய கவனில் ஏற்றிய அந்த கல்லால் வென்றது கொன்றது எல்லாமே தாவீதுக்கு விளையாட்டாகத்தான் இருந்திருக்கும். இப்படி கவலை, பொறுப்பு இவைகளுடைய பாரங்களை உணராமல் தாவீது தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்ததற்கு முக்கிய காரணம் என்ன? சின்ன வயசிலிருந்தே இறைவன் தன்னை சுற்றி நின்று காக்கின்றார் என்ற எண்ணம் அந்த சிறுவனில் வளர்ந்திருந்ததுதான். தந்தையோ தாயோ அருகில் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில குழந்தைகள் செய்கின்ற சாகசங்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? இப்படி வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருந்த தாவீது சவுலின் வெறுப்பு பொறாமையைக் கண்டு உண்மையிலேயே அரண்டு மிரண்டு போயிருக்கணும். வாழ்வின் யதார்த்தங்கள் முதன்முறையாக தாவீதை தாக்கியிருக்க வேண்டும். இந்த யதார்த்தங்களிலிருந்து தப்பியோடி ராத்திரியில மலையில பாறைகளுடைய இடுக்கில் குகையில தங்க வேண்டிய சூழ்நிலை தாவீதுக்கு. ஆடுகளை மேய்க்கும்போது பசுமையான அந்த புல்தரையில படுத்து ஆகாயத்தை அங்கே கண் சுமிட்டுகின்ற விண்மீன்களை பார்த்தவாறே கனவுகளோடு உறங்கியவன் தாவீது. இப்போது மலை குகைகளில் கடினமான பாறை மீது படுத்து அந்த குகையினுடைய இருட்டில் உறங்க முடியாமல் தாவீது தவித்திருக்க வேண்டும். தூக்கம் வராமல் தவித்த அந்த நேரத்தில் இறைவன் அந்த குகையாக மலையாக பாறையாக தன்னை சுற்றி நிற்கின்றார் என்று சிறுவயது முதல் அவர் நம்பி வந்த அந்த எண்ணங்கள் மீண்டும் அவருடைய நினைவுகளை நிறைத்திருக்க வேண்டும். இறைவன் ஒரு பாறை, பாதுகாப்பு நிம்மதி தரும் ஒரு உருவகம் இது. பாறை அசைவுறாது, பாறை மீது கட்டப்படும் எதுவும் உறுதியாக இருக்கும். இஸ்ராயலர்களுக்கும் தாவீதுக்கும் இறைவன் ஒரு பாறை என்ற எண்ணம் ஆழமாக வேரூன்றிய ஒரு எண்ணம். பல நாட்டினராலும் அடிமைப்படுத்தப்பட்டு நாடு விட்டு நாடு ஓடி பயந்து பதுங்கி வாழ்ந்த இஸ்ராயலர்களுக்கு மலை மீது கட்டப்பட்ட சியோன், உறுதியாக கட்டப்பட்ட எருசலேம், இவைகளெல்லாம் பாதுகாப்பினுடைய அடையாளங்கள். எனவே அவர்களுக்கு கடவுளை பாறையாக உருவகிப்பது என்பது மிகவும் எளிதான ஒரு கற்பனை. உணர்வற்று இறுகிப்போன உள்ளங்களையும் பாறைகள் என்கின்றோம். கடவுளை பாறையாக உருவகிக்கும் போது இந்த ஒரு ஆபத்தையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. கடவுள் உணர்வற்ற இறுகிப்போன ஒரு பாறையா? ஆனால் பாறைக்குள் பல புதுமைகளை பார்த்தவர் தாவீது. மலைகளில் பாறை இடுக்குகளில் புகுந்துவிடும் தேனீக்கள் அங்கு கட்டும் தேன் கூடுகளை நாமும் பார்த்திருக்கின்றோம். பாறைக்குள்ளிருந்து தேன் பருகிய அனுபவம் இடையனாக இருந்த தாவீதுக்கு கட்டாயம் இருந்திருக்கும். அதே நேரம் பாறையிலிருந்து நீரை வரவழைத்த மோசேயின் செயலும் தாவீதின் மனதில் ஆழமாக பதிந்த ஒரு நிகழ்ச்சிதான். இப்படி பாறை உறுதி பாதுகாப்பு இவைகளுக்கு அடையாளமாக இருக்கின்ற அதே வேளையில் அந்த பாறையிலிருந்து சுவை மிகுந்த தேன், தாகத்தை தணிக்கும் நீர் இவைகளும் உருவாகும் என்பதும் பாறையினுடைய அம்சங்களாய் இருக்கின்றன. இவைகளையெல்லாம் ஒட்டு மொத்தமாக உள்ளடக்கிய ஒரு கோணத்தில்தான் தாவீது இறைவனை பாறையாக கற்பனை செய்துள்ளார். பாதுகாப்பு, பரிவு, பகைமையை களைய இறைவனே இறங்கி வருதல் என்ற அற்புதமான எண்ணங்களை தாங்கி வரும் இந்த திருப்பாடல் 18 அன்பர்களே, நிதானமாக இன்று ஒருமுறை வாசிப்போம். முடிந்தால் இதே எண்ணங்களை பறைசாற்றும் திருப்பாடல்கள் 20, 21 இவைகளையும் சேர்த்து நாம் வாசிப்போம். இந்த 3 திருப்பாடல்களின் வழியாக தாவீது கூறும் எண்ணங்களை, உணர்வுகளை நமதாக்க முயல்வோம். இதோ நம் தேடலை நிறைவு செய்ய வரும் திருப்பாடல் 18 ஒரு சில வரிகள்.
ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். உம் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன். என் கடவுளின் துணையால் எம் மதிலையும் தாண்டுவேன். இந்த இறைவனின் வழி நிறைவானது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாயிருக்கின்றார். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாறையாம் அவர் போற்றப் பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாற்றியுருவாராக.
அனைவரும் வேண்டாலும் எதுவும் என்னை அணுகாது, செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க தூதரை அனுப்பிடுவார். செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க தூதரை அனுப்பிடுவார்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.